أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் சஹீஹுல் புகாரியிலே கிதாபு தௌஹீத் என்ற அத்தியாயத்தை தொடர்ந்து நாம் படித்து வருகிறோம். அதிலே இன்ஷா அல்லாஹ் இன்று 6856 ஹதீஸை படிக்க இருக்கின்றோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனை எப்படி வர்ணித்திருக்கின்றானோ அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதத்திலே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை எப்படி வர்ணித்து நமக்கு போதித்திருக்கிறார்களோ அவர்களுடைய சுன்னாவிலே, அதே அடிப்படையில் அதில் மாற்றம் செய்யாமல் அந்த வர்ணிப்புகளை மறுக்காமல் அந்த வர்ணிப்புகளுக்கு நம் அறிவை கொண்டு உதாரணம் கூறாமல் அந்த வர்ணிப்புகளுக்கு நம் அறிவை கொண்டு அமைப்புகளை விளக்கங்களை கூறாமல் அந்த அமைப்புகளுக்கு நாம் விளக்கங்களை கூறாமல் எப்படி அல்லாஹுவை பற்றி கூறப்பட்டிருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்வது, இதுதான் இந்த பாடத்தினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கம். அதைத்தான் பல வசனங்களிலே பல ஹதீஸுகளிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு வர்ணித்து வருகிறார்கள், விளக்கம் கூறி வருகிறார்கள். அதிலே இன்று நாம் பார்க்கின்ற இந்த ஹதீஸை பார்ப்போம். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலுல்லாஹு தஆலா أنا عند ظن عبدي بي وأنا معه إذا ذكرني فإن ذكرني في نفسه ذكرته في نفسي وإن ذكرني في ملأ ذكرته في ملأ خير منهم وإن تقرب إلي بشبر تقربت إليه ذراعا وإن تقرب إلي ذراعا تقربت إليه باعا وإن أتاني يمشي أتيته هرولة. மிக முக்கியமான ஹதீஸ் குதுசிகளிலே இந்த ஹதீஸும் ஒன்று. அதாவது அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினால் அது ஹதீஸ் குதுசி என்று சொல்லப்படும். அதனுடைய வார்த்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து இருக்கும், அதனுடைய கருத்தோ அல்லாஹுவின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதாக கற்பிக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் இது குர்ஆனிலே ஓதப்படாது, இதனுடைய வார்த்தைகளை படிப்பதற்காக தனி நன்மை என்று எதுவும் கிடையாது. எப்படி குர்ஆனுடைய வார்த்தைகளில் ஒன்றை நாம் ஓதினால், எப்படி குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஓதினால் ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் நன்மை இருக்குமோ, அதுபோன்று இந்த ஹதீஸ் குதுசியினுடைய எழுத்துக்களை படிக்கும் போது எழுத்துகளுக்கு நன்மை இருக்காது, அதில் சொல்லப்பட்ட கல்விகளை கற்றுக்கொள்ளும் போது அதற்குரிய நன்மை கொடுக்கப்படும். புரியுதுங்களா? அப்ப வெறும் ஹதீஸ் என்றால், வெறும் ஹதீஸ் என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடியது. ஹதீஸ் குதுசி என்றால் அல்லாஹ் கூறுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது. இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுகிறது? அல்லாஹ் கூறுகிறான், ஆன عند ظن عبدي بي எனது அடியான் என்னை எண்ணுவதை போன்று நான் இருக்கிறேன். இதுக்கு நேரடி பொருள் எனது அடியான் நான் ஐந்த லன்னி எண்ணத்திற்கேற்ப யாருடைய எண்ணம் அபுதி எனது அடியான் யாரை எண்ணுகிறான் பி என்னை எனது அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ அந்த எண்ணத்திற்கு ஏற்ப நான் இருக்கிறேன். ஹதீஸினுடைய பொருள்களை முதலில் பார்த்துக் கொள்வோம், பிறகு இன்ஷா அல்லாஹ் கருத்தை பார்ப்போம். அடுத்து நான் அவனோடு இருக்கிறேன் அவன் என்னை நினைவு கூறும் போது. சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று நாம் அல்லாஹுவை ஜிக்ர் நினைவு கூறும் போது, இதுவும் ஒரு பொருள். இன்னொரு பொருள் அல்லாஹுவை பற்றி பேசும்போது, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி, அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி நினைவு கூறினார். இப்போது நாம் பேசக்கூடிய, நாம் இப்போது கலந்து கொண்டிருக்கிற அந்த சபையும் அதில் தான், அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய சபை. அதில் ஒருவர் நினைவு கூறி மற்றவர்கள் கேட்டாலும் சரி, அதுவும் இதற்குள் அடங்கும். ஏனென்றால் நான் உங்களுக்கு பேசும்போது, நீங்கள் அந்த விஷயத்தை கேட்கும் போது உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய நினைவு வருகிறதா இல்லையா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதாகத்தான் அது எடுத்துக் கொள்ளப்படும். அப்ப நான் அவனுடன் இருக்கிறேன் அவன் என்னை நினைவு கூறும் போது, இதாத கரணி பி நஃப்ஸிஹி, அந்த என் அடியான் அவனுக்குள் அவன் என்னை நினைவு கூர்ந்தால், முந்தைய பாடத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு புரியும் இந்த ஃபி நஃப்ஸிஹி என்ற இந்த வார்த்தை எப்படி அடியானுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லவா. அடுத்து பாருங்கள், என் அடியான் அவனது நஃப்ஸுக்குள், அவனுக்குள் அவன் என்னை நினைவு கூர்ந்தால். அப்ப எப்படி, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், என்னிடம் உள்ளதெல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுதான், அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்பதாக அல்லாஹுவை பற்றி உயர்வாக அந்த அடியான் நினைத்தால், ذَكَرْتُهُ فِي نَفْسِي, நானும் அவனை எனது நப்சுக்குள் நினைவு கூறுவேன். அப்ப அல்லாஹுவிற்கு நப்ஸ் என்ற வார்த்தை இங்கே சிஃபத் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நானும் அவனை எனது நப்சுக்குள், எனக்குள் பயன்படுத்துவேன், எனக்குள் நினைவு கூறுவேன். وَإِنْ ذَكَرَنِي, அவன் என்னை நினைவு கூர்ந்தால், ஃபீ மலஇன், ஒரு கூட்டத்திலே, ஒரு சபையிலே, ذَكَرْتُهُ فِي مَلَئٍ خَيْرٍ مِّنْهُمْ, அவன் எந்த சபையில் என்னை நினைவு கூறினானோ அதைவிட சிறந்த சபையில் நான் அவனை நினைவு கூறுவேன். அப்படி என்றால் அந்த சபை யாருடைய சபை? மலக்குகள், வானவர்களுடைய சபை. وَإِنْ تَقَرَّبَ إِلَيَّ بِشِبْرٍ, அவன் என்னிடம் ஒரு ஜான் நெருங்கினால், தகர்ரப்து இலைஹி ஜிராஆ, நான் அவனிடம் ஒரு முழங்கை நெருக்கமாகிறேன், நெருக்கமாக சமீபத்தில் வர்றது. وَإِنْ تَقَرَّبَ إِلَيَّ ذِرَاعًا, ஒரு முழங்கை அவன் நெருங்கி வந்தால், தகர்ரப்து இலைஹி பாஅன், ஒரு கஜம் அவன் நெருங்கி வருகிறான், நான் நெருங்கி வருகிறேன், அல்லாஹ் சொல்வதாக வருகிறான். அவன் என்னிடத்திலே நடந்து வந்தால், நான் அவனிடத்திலே ஓடி வருகிறேன். அப்ப இந்த ஹதீஸ் குதுசி ரொம்ப பெரிய அர்த்தங்களை, கருத்துக்களை, மிகப்பெரிய விஷயங்களை, ஈமானுடைய அந்த தாத்பரியங்களை உள்ளடக்கிய ஒரு ஹதீஸ் குதுசி. இப்ப இந்த ஹதீஸ் குதுசியினுடைய விளக்கத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஹதீஸினுடைய முதல் வார்த்தை எப்படி வந்திருக்கிறது? என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் தமிழிலே பொருள் சொல்லும் பொழுது எண்ணம் அல்லது நினைப்பது, எண்ணுவது, நினைப்பது. எனது அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ, என்னை எப்படி எண்ணுகிறானோ, அல்லது என்னை எப்படி கருதுகிறானோ, அப்படியே நான் அவனோடு இருப்பேன். அப்ப இந்த வன்னு என்ற பதம் அல் குர்ஆனிலே பல அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு அர்த்தம் உறுதியா நம்பிக்கை கொள்வது என்ற அர்த்தமும் இருக்கு. உறுதியாக நம்பிக்கை கொள்வது. உதாரணத்திற்கு நீங்கள் சூரத்துல் பக்ராவிலே பார்த்தீர்கள் என்றால் 46வது வசனத்திலே அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், அல்லதீன யதுன்னூன, அதே லன் என்ற அந்த வேர்ச்சொல்லிலிருந்து உருவான அந்த வினைச்சொல் யதுன்னூன, அதாவது மூமின்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது தொழுகை சிரமமாக இருக்கும் ஆனால் அல்லாஹுவை சந்திப்போம் என்று எண்ணுகிறவர்களுக்கே தவிர, அல்லாஹுவை சந்திப்போம் என்று எண்ணுகிறவர்களுக்கே தவிர. அப்ப இந்த இடத்துல எண்ணம் என்ற இந்த லன் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உறுதியோடு எண்ணுதல், எப்படி எண்ணுவது, எப்படி நினைப்பது, எப்படி உறுதியோடு நினைப்பது, அதாவது அல்லாஹுவை சந்திப்போம் என்ற அந்த உறுதியோடு எண்ணக்கூடியவர்கள். சரி, அதே போல சூரா ஆலு இம்ரான் நீங்க பார்த்தீர்கள் அதாவது அந்த காஃபிர்கள் நம் பக்கம் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த இடத்துல எண்ணம் என்பது எந்த அர்த்தத்திலே, உறுதியா அப்படித்தான் காஃபிர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் மீட்கப்பட மாட்டார்கள் என்று. அப்ப இந்த எண்ணம் என்பது அல் குர்ஆன்ல உறுதியாக எண்ணுவது, உறுதியாக நம்பிக்கை கொள்வது என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, சில இடங்கள்ல சந்தேகமாக எண்ணுவது என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப உதாரணத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது நீங்கள் உங்களது சகோதரனை பற்றி சந்தேகம் கொள்ளாதீர்கள் என்று சொல்லும் பொழுது இதே லன் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். நீங்க பிறரை பற்றி எண்ணம் கொள்ளாதீர்கள், அங்க தர்ஜுமால அர்த்தம் வைக்கும் போது தப்பெண்ணம் கொள்ளாதீர்கள், சந்தேகப்படாதீர்கள் என்று அர்த்தம் வைப்பார்கள். ஏனென்றால் சந்தேகங்களில் சில சந்தேகம் பாவத்திலும் கொண்டு போய் சேர்த்துவிடும். உதாரணத்துக்கு ஒருத்தர் போறாரு கூட அவங்களோட ஒரு புர்கா போட்டவங்க போறாங்க. இப்போ மனிதன் என்ன நினைக்க வேண்டும், அப்ப ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணோடு போகும்போது ஒரு மார்க்க பற்றி கொண்டு அறியப்பட்ட ஒருத்தர் போகும்போது ஒன்று அவருடைய தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். ஏன் போறா, யார் போறா, யாரோட போவார் இவர், இப்படி எல்லாம் சந்தேகிக்க கூடாது. காரணம் என்ன, அந்த சந்தேகம் சில நேரங்களில் தவறான எண்ணத்திற்கும் கொண்டு போய் சேர்த்து விடும். அப்ப பல மாதிரி சூழ்நிலை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சந்தேகத்தை உடனுக்குடனே களைந்து கொண்டிருந்தார்கள். இப்ப உதாரணத்திற்கு இஃத்திகாஃபில் இருக்கும்போது இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு முறை சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் வைத்து அவர்களை அவர்களோடு பேசிவிட்டு அவர்களை பள்ளிக்கு வெளியிலே கொண்டு வந்து விடும்போது இரண்டு தோழர்கள் அந்த வழியாக செல்கிறார்கள். நபியையும் ஒரு பெண்ணையும் பார்த்த அந்த தோழர்கள் உடனடியாக தங்களது முகத்தை திருப்பிக் கொண்டு விரைவாக செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலாரிஸ்லிகுமா, நில்லுங்கள், யாரை பார்த்து, அந்த இரண்டு தோழர்களை பார்த்து அவர்களை அழைத்து வந்து இப்போது நான் மஸ்ஜிதிலிருந்து அழைத்து வந்தேனே, எனது மனைவி சஃபியா என்று அடையாளப்படுத்தினார்கள். எனது மனைவி என்று மட்டும் கூடலாக சொல்லவில்லை, எனது மனைவி சஃபியா என்று அடையாளப்படுத்தினார்கள். அப்ப அந்த தோழர்கள் மாதல்லா, அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக, நபியே உங்கள் விஷயத்திலா நாங்கள் சந்தேகம் கொள்ள முடியும் என்று சொன்னபோது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தா, ஷைத்தான் மனிதனின் உடலுக்குள் இரத்தங்கள் ஓடுகிற நாளங்களில் எல்லாம் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்ப இத்தகு மவாதுகம், சந்தேகத்திற்குரிய இடங்களில் நீங்கள் நிற்காதீர்கள், அதை பயந்து கொள்ளுங்கள். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஹராமான கடை இருக்கிறது, நமக்கு என்ன வேலை அங்கு போய் நிக்கணும்னு சொல்லி தாவா செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் கூட அங்க போய் நின்று கொண்டு தாவா செய்யக்கூடாது. அங்கே உள்ளவர்கள் வெளியிலே வரும் பொழுது வேறு இடத்திலே பார்க்கும் போதுதான் அங்கே தாவா செய்ய வேண்டும். அந்த பாவமான இடத்திற்கு சென்று அங்கே நின்று கொண்டு தாவா செய்வது என்பது அது ஒரு அழகு கிடையாது. காரணம் என்ன? அது உங்களை பார்ப்பவர்களுக்கு வீணான தவறான எண்ணங்களை தூண்டுவது மட்டுமல்ல, சில நேரங்களிலே இந்த நஃப்ஸானது அவர்களை நன்மையின் பக்கம் இழுப்பதற்கு பதிலாக இதுவே பாவத்தின் பக்கமும் சாய்ந்துவிட சருகி விடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப இந்த முதல் வார்த்தைக்கு உண்டான விளக்கத்தை நம்ம திரும்ப பார்ப்போம். அப்ப அப்ப அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ அந்த எண்ணத்திற்கு ஏற்ப நான் இருக்கிறேன். சரி விட்டுருங்க, பரவாயில்ல, பார்த்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்ப சில இமாம்கள் எப்படி இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டு வருவோம். அப்ப மிர்காஸ் என்ற நூலுடைய ஆசிரியர் அவர்கள் எழுதும் போது, அவன் என்னை எப்படி கருதுகிறானோ அதற்கேற்பவே நான் நடந்து கொள்கிறேன். அவன் என்னிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறானோ அதற்கு ஏற்பவே நான் நடந்து கொள்கிறேன். நன்மை செய்வான் எனது இறைவன் என்று அவன் இடத்திலே நன்மையை எதிர்பார்த்தால் அதுபோன்று நான் அவனுக்கு நன்மையை செய்கிறேன். இல்லை, அல்லாஹ்வின் மீது அவன் நிராசை அடைந்து விடுகிறான், நான் கேட்டால் கொடுக்க மாட்டான், நான் எதிர்பார்த்தால் எனக்கு கிடைக்காது, எனது பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அவன் கெட்டெண்ணம் வைத்தால் அந்த கெட்டெண்ணத்திற்கு ஏற்பத்தான் நடக்கும். அப்ப என்ன இங்கே விளக்கம் என்றால், இன்னொரு விஷயத்திலே நாம் பார்க்கும்போது, அதாவது அல்லாஹுவின் விஷயத்திலே எப்போதும் நமது எண்ணம் ஒரு நல்ல உயர்ந்த எண்ணமாக இருக்க வேண்டும், அழகிய உயர்ந்த எண்ணமாக இருக்க வேண்டும். அல்லாஹுவின் மீது ரஜா, அதாவது ஆதரவு வைத்தல் அதிகமாக இருக்க வேண்டும். எப்படி ஆதரவு? அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற ஆதரவு. அதுவும் குறிப்பாக மரண தருவாயிலே ஆதரவு அதிகமாக இருக்க வேண்டும். மரண தருவாயில் ஆதரவு அதிகமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு தன்ன பில்லாஹ், உங்களில் யாரும் மரணித்து விட வேண்டாம், அவர் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் வைத்தவராகவே. உங்களில் யாரும் மரணித்து விட வேண்டாம், அல்லாஹுவின் மீது அவர் நல்லெண்ணம் வைத்தவராகவே. அப்ப குறிப்பா சக்கராத்து ஹால், இப்ப உதாரணத்திற்கு ஒருத்தர் மரண படுக்கையிலே படுத்திருக்கிறார், ஏதாவது ஒரு நோயில அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில அவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டு அல்லது முடியாம போய் மரண தருவாயிலே கிடக்கிறார். அப்ப குறிப்பா இந்த மாதிரி நேரத்தில் மனிதன் தனது பாவங்களை நினைத்து பயப்படுவதோடு, அல்லாஹ் என்னை மன்னிக்க போதுமானவன், அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் என் மீது கருணை காட்டுவான் என்ற நல்லெண்ணம் அவனுக்கு இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே அவனுக்கு நிராசை ஏற்பட்டு விடக்கூடாது. நானா, என்னை அல்லாஹ் மன்னிப்பானா, நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், எனக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்காது, நான் மரணித்தால் நேரா நரகத்துக்கு, இப்படிப்பட்ட வார்த்தைகளோ இப்படிப்பட்ட எண்ணங்களோ இருக்கக்கூடாது. வாசிலா இப்னு அல் அஸ்கா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் சொல்கிறான், இதே ஹதீஸு வேறொரு அறிவிப்பில், என் அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ அப்படி, அதாவது அவன் நன்மையை எண்ணினால் அந்த நன்மை அவனுக்கு கிடைக்கும், அவன் தீமையை எண்ணினால் அந்த தீமை தான் அவனுக்கு. இந்த ஹதீஸை இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். சரி, அப்ப அடியானை பொறுத்தவரை எப்போதும் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணத்தை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், சிறந்த எண்ணத்தை அவன் ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நீங்க துஆ கேட்கிறீங்க அல்லாஹ்விடத்தில், அப்ப அந்த துஆ கேட்கும் போதே அல்லாஹ் எனது துஆவை அங்கீகரிக்க போதுமானவன், அல்லாஹ் எனது துஆவை நிராகரிக்க மாட்டான் என்ற உறுதி வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுகிறீர்கள், இஸ்தஃபார், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அஸ்தஃபிருல்லாஹ் என்று ஓதுகிறீர்கள். அப்ப அல்லாஹ் எனது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான், என்னை மன்னிப்பான் என்ற நன்மை வேண்டும். அதே போன்று ஒரு அமலை நீங்கள் செய்கிறீர்கள், இப்ப தொழுதும், இப்பாடத்து வகுப்பிலே உட்கார்ந்திருக்கிறோம், இப்படி நல்லெண்ணங்களை நல்ல அமல்களை செய்யும் போது அல்லாஹ் எனக்கு இதற்கு கூலி தருவான், அல்லாஹ் இதற்கு எனக்கு நன்மைகளை வழங்குவான் என்ற நன்மையின் ஆதரவு இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இதான் இந்த வன்னி அபிஜிபி. இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க, தொழுகும் பொழுதே நம்ம தொழுகையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? துவா செய்யும் போதே நம்ம துவாலாம் ஏற்று அங்கீகரிக்கப்படுமா? இப்ப சில பேர் சில பேர்கிட்ட துவா செய்ய சொல்லுவாங்க, நீங்க துவா செய்யுங்க சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா நாங்கள்லாம் துவா கேட்டா அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான், நீங்க துவா கேட்டா அல்லாஹ் ஏத்துப்பா, நீங்க எங்களுக்கு கேளுங்கிறது இது பெரிய அநியாயம், இது எல்லை மீறுவது. ஏன்? யாருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பது அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளது. இரண்டாவது, எனது துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நீ அல்லாஹ்வின் ரஹமத்திலே நிராசை அடையக்கூடாது. நிராசை அடைவது அது இறை நிராகரிப்பை ஏற்படுத்திவிடும். மூன்றாவது, ஒருத்தர் பார்த்து உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுப்பான்னு சொன்னா அது அவரை அவருடைய முகத்திற்கு நேராக புகழ்வது, இதனால் அவருக்கு பெருமையை உண்டாக்குவது. முகத்துக்கு நேராக புகழக்கூடாது. அப்ப இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் அந்த வார்த்தையில அடங்கி இருக்கிறது. அப்ப சுருக்கமா சொல்வது என்னவென்றால், அப்ப மனிதன் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை, நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை ஆதரவு வைக்கும் போது அதற்கு ஏற்ப நடந்து கொள்கிறான். இப்ப சூரத்துல் ஹிஜ்ரில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், நபி இபாதி அன்னி அனல் கஃபூர் ரஹீம் வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம். எனது அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் தான் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன், அதே நேரத்தில் எனது தண்டனை அது கடுமையான தண்டனை. இந்த ரெண்டையும் சொல்லி வையுங்கள். அப்ப நன்மைகளை செய்யும் போது அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைப்பது, பாவத்தை செய்தால் அல்லாஹுவை பயந்து யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, நீதான் எனது பாவங்களை எனக்கு மன்னித்து கொடுப்பாய் என்ற ஆதரவோடு அந்த பாவத்திலிருந்து மீண்டு விடுவது. இப்படிப்பட்ட இந்த நல்லெண்ணங்கள் நமது உள்ளத்திலே இருக்க வேண்டும். அப்ப அனமாஹு இதா தக்கரணி ஹதீஸினுடைய இரண்டாவது தொடர், என் அடியான் என்னை நினைவு கூர்ந்தால், அனமாஹு இதா தக்கரணி, என் அடியான் என்னை நினைவு கூர்ந்தால் நான் அவனோடு இருக்கு. இதா தக்கரணி என் அடியான், அப்ப அனமாஹு இதா தக்கரணி, நான் அவனுடன் இருக்கிறேன் அவன் என்னை நினைக்கும் போது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறான், அரசுக்கு மேல் உயர்ந்திருக்கக்கூடிய மகா மாட்சிமையும் கண்ணியமும் பரிசுத்தமான அத்தனை தன்மைகளும் உரித்தான அந்த ரப்புல் ஜலால், ரப்புல் இக்ராம், அந்த துல் ஜலால் இவல் இக்ராம், அந்த ரப்பு சொல்கிறான், என் அடியான் என்னை பற்றி பேசினால், என்னை நினைத்தால் நான் அவனோடு இருக்கிறேன் என்று. சரி, இப்ப இந்த எனது அடியான் என்னை பற்றி நினைத்தால் நான் அவனோடு இருக்கிறேன், அவனுடன் இவனமா கேளுங்க. இப்ப நம்முடைய பாடத்தினுடைய அந்த கருத்துல இது முக்கியமானது, அவனுடன் நான் இருக்கிறேன். இந்த உடன் என்பது எப்படி புரியுதா? இத சில பேர் அர்த்தம் சொல்லும் போது, அதாவது நான் அவனுக்கு பதில் அளிக்கிறேன் என்று பொதுவா அர்த்தம் சொல்றாங்க. ஆனா அந்த பொதுவான அர்த்தம் மட்டும் அல்ல, இங்கே இந்த உடன் என்பதற்கு விசேஷமான அர்த்தம் இருக்கிறது. அந்த உடன் என்பது எப்படி சேர்க்கப்படுகிறதோ, யாரோடு சேர்க்கப்படுகிறதோ அதற்கு ஏற்ப அங்கு விசேஷமான அர்த்தம் இருக்கிறது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் முஜாதிலாவிலே ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் கூறும்போது, மா யகூனு மின் நஜ்வா தலாசத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும், மூன்று பேர் பேசினால் நான்காமவராக அல்லாஹ் இருக்கிறான், நான்கு பேர் பேசினால் ஐந்தாமவராக அல்லாஹ் இருக்கிறான், ஐந்து பேர் பேசினால் ஆறாமவராக அல்லாஹ் இருக்கிறான். அப்ப வல அதுனா மின் ஸாலிக வல அக்ஸர இல்லா ஹுவ மஅஹும், இதற்கு குறைவாகவோ கூடுதலாகவோ அவர்களோடு யாரு, அவர்கள் எங்கிருந்தாலும் சரி அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இப்ப இந்த இடத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, அவர்களுடன், மஅஹும். அதே போல சூரா அல் ஹதீதில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஅலமு மா யலிஜு ஃபில் அர்தி வ மா யக்ருஜு மின்ஹா வ மா யன்ஸிலு மினஸ் ஸமாஇ வ மா யஅருஜு ஃபீஹா, பூமியில் நுழைவதையும் அவன் அறிகிறான். இப்ப விதை விதைக்கும் போது பூமிக்குள்ளார எத்தனை விதை போகுது அல்லாஹ்விடத்தில் கவுண்ட், விதைக்கிற அந்த விவசாயிக்கு தெரியாது எவ்வளவு விதைகளை தூவுகிறான் என்று அல்லாஹ் கணக்கு வைத்திருக்கிறான், எத்தனை விதைகளை தூவுகிறான் என்று. வ மா யக்ருஜு மின்ஹா, அப்படி விதைத்து அது பயிர்களாக கதிர்களாக வெளியேறும் போது இந்த விவசாயிகள் என்ன முடியாது,
ஒரு சின்ன நிலம் வைத்திருக்கிறார். நிலத்துல உள்ள பயிர்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா அந்த விவசாயியால எழுதி முடிக்க முடியுமா? முதுகுதான் கூணு உழுந்து போயிடும், சுத்தி சுத்தி வர்றதுக்குள்ளார அடுத்ததை மறந்து போயிடுவார். இப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறார், அந்த விதைகளில் எத்தனை விதைகள் விளைத்து கதிர்களாக வெளிவந்தன என்பதை அல்லாஹ் அறிவான். அது போன்று வானத்திலிருந்து என்ன இறங்குகின்றன, எத்தனை மழை துளி கீழே விழுகின்றன, கவுண்டிங் ஆப் இருக்கு, கரெக்டான கவுண்ட் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஒமா யஅருஜு ஃபீஹா, அந்த வானத்தில் என்ன ஏறுகிறது, யார் யார் என்னென்ன அமல்களை செய்கிறார்கள், எது நன்மை தீமை, எதை எங்கே பதிவு செய்ய வேண்டும், எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சரியாக துல்லியமாக வைத்திருப்பான். நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களோடு இருக்கிறான். அப்ப இந்த இடத்திலும் உடன் என்ற வார்த்தை அல்லாஹ்வோடு நம்மோடு சேர்த்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் நீங்கள் எங்கிருந்தாலும். இந்த மஹியத் என்பது இது ஒரு பொதுவான மஹியத், இந்த உடன் என்பது இது ஒரு பொதுவான ஜெனரல், அதாவது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் உங்களை சூழ்ந்திருக்கிறான், நீங்கள் அவர்களிடம் அவனிடமிருந்து தப்ப முடியாது, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அந்த பொதுவான மஹியத்தை உடன் இருப்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு கருத்து இது. இன்னொரு மஹியத் இருக்கிறது, இன்னொன்று உடனிருத்தல். அந்த இன்னொரு உடனிருத்தல் என்பது அது விசேஷமானது, அது ஒரு சிறப்பிற்குரியது. அந்த உடனிருத்தலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களில் நல்லவர்களுக்காக விசேஷமாக வைத்திருக்கிறான். எப்படி? உதாரணமாக சூரத்து நஹலுடைய கடைசி வசனத்திலே 128வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது இன்னல்லாஹு மஅல்லதீன தக்வ வல்லதீனஹும் முஹ்ஸினூன், நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உடையவர்களுடன் இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் பிறருக்கு நன்மை செய்பவர்களோடு இருக்கிறான். புரியுதா? அப்ப இந்த இடத்திலும் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, உடன். அல்லாஹ் தக்வா உடையவர், தக்வா உள்ளவர்களுடன், அல்லாஹ் பிறருக்கு நன்மை செய்பவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். அப்ப இந்த உடனிருத்தல் என்பது இது பொதுவான உடனிருத்தல் என்பது கிடையாது. அதாவது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நல்லா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான், அது மட்டுமல்ல அதோடு சேர்ந்து ஒரு விசேஷமான ஒன்று, அதாவது அல்லாஹ் இவர்களை பாதுகாப்பான், அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ்வுடைய கருணை இவர்களோடு இருக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு இவர்களோடு நெருக்கமாக இருக்கும் என்ற ஒரு விசேஷமான அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது நேசத்திற்குரிய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அந்த குகையிலே, தௌர் குகையிலே தங்கியிருந்த போது இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, அந்த நபி தனது தோழருக்கு கூறிய நேரத்தை நினைவு கூறுங்கள், தோழரே கவலைப்படாதீர், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அப்ப நம்மோடு, நம்முடன் இருக்கிறார் என்ற அந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடன் இருப்பது அதற்கு என்ன பொருள், விசேஷமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம்மை கைவிட மாட்டான், நமக்கு துணை நிற்பான். புரியுதா? அப்ப இந்த ரெண்டு விதமான உடன் இருப்பது இருக்கிறது. ஒன்று என்ன, பொதுவாக அது எல்லா படைப்புகள் எங்கிருந்தாலும் சரி அல்லாஹ் அந்த படைப்போடு இருக்கிறான், அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அந்த படைப்பு அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேற முடியாது. இரண்டாவது உடன் இருப்பது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நல்லடியார்களோடு, இறையச்சம் உள்ளவர்களோடு. அப்ப அந்த இறையச்சம் உள்ளவர்களோடு உடன் இருப்பது என்பது அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான், அவர்களுக்கு கருணை காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கும், இந்த அர்த்தத்தை கொடுக்கும். சரி, இப்ப இந்த உடன் இருப்பது என்பது இது எப்படி என்றால், உண்மையில் அல்லாஹ் உடன் இருக்கிறான். எப்படி? அல்லாஹ் அரசுக்கு மேலே உயர்ந்திருப்பதோடு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசுக்கு மேலே உயர்ந்திருப்பதோடு அல்லாஹ் அவனுடைய பார்வையாலும் உதவியாலும் அவனுடைய கண்காணிப்பாலும் அவன் உடன் இருக்கிறான். இப்ப இந்த ரெண்டுமே ஹக்கீகத்து தான், உண்மைதான். இந்த ரெண்டுத்துல ஒண்ணுதான் உண்மை, இன்னொன்று சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லப்படுது என்று நாம் அதற்கு மாற்று அர்த்தத்தை, தவறான அர்த்தத்தை அல்லது மறுப்பது கூடாது. அப்ப அல்லாஹ் உடன் இருக்கிறான் என்றால் அல்லாஹ் உடன் இருக்கிறான் என்றுதான் நம்ப வேண்டும். எப்படி உடன் இருக்கிறான், அவனுடைய இல்மு நம்மோடு இருக்கிறது, அவனுடைய குதிரத்து நம்மோடு இருக்கிறது, அவனுடைய சிஃபத்தால் அவன் நம்மோடு இருக்கிறான். அப்ப அந்த ஹதீஸ் எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இறங்குகிறான் என்று சொன்னால் இறங்குவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இறங்குவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறங்குகிறான் என்று நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குதுன்னு சொல்லக்கூடாது. அங்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்பதை இறங்கி வருகிறான் தான் ஏற்றுக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கி வருதுன்னு அர்த்தம் வைக்க முடியாது, கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஹதீஸுக்கு தொடர்ல அடுத்து என்ன கேள்வி வருது, அவன் கேட்கிறான், மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா, நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி. அப்ப அங்க ரஹமத்துன்னு அர்த்தம் வச்சா அந்த அர்த்தம் வர முடியாது. என்னிடத்தில் தேவையை கேட்பவர்கள் இருக்கிறார்களா, அவர்களது தேவையை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று. இப்ப என்ன சந்தேகம் வருது, அப்ப அரிசிக்கு மேலே உயர்ந்திருப்பதோடு முதல் வானத்திற்கு இறங்க முடியுமா என்ற சந்தேகம் எப்போது வரும், அவனுடைய உடனிருத்தலை அவசர மன்னிக்கணும், அவனுடைய இறங்குவதை படைப்பினங்களுடைய இறங்குவதை கொண்டு ஒப்பிடும் போது அந்த சந்தேகம் வரும். எப்படி படைப்பு மேலே இருக்கும் போது கீழே இறங்கினார்கள் என்றால் அப்ப மேலே இல்லைன்னு ஆகிவிடும். அப்ப படைப்பினங்களுடைய இறங்குவதோடு ஒப்பிடவில்லை என்றால் இந்த சந்தேகம் வராது. சரியா? அதாவது நம்ம இங்க என்ன சொல்றோம் சொன்னால், இமாம் புகாரி என்ன சொல்ல வராங்கன்னா, அல்லாஹ் உடன் இருக்கிறான் என்பது, அல்லாஹு தஆலா உடன் இருக்கிறான் என்பதை, இதை நம்ம ஏன் வந்து அல்லாஹுடைய பார்வை அல்லாஹுடைய இல்முன்னு சொல்றோம்னா, இதுக்கு குர்ஆன் அர்த்தம், குர்ஆனுடைய வார்த்தை ஆதாரமா இருக்கு. இப்ப எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனிடத்திலே அனுப்பிய போது சூரத் தாஹாவுடைய 46வது வசனத்திலே குறிப்பிடுகிறார், நீங்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள். அப்ப சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறார்கள், எங்களுக்கு பயமா இருக்கு அல்லாஹ், இன்ன நஹா அவன் எங்களை அடிச்சு போட்டுவான், எங்க மேல அநியாயம் செஞ்சிருவான், ஒரு சட்ட ஒழுங்கை அவன் பேட மாட்டான், மரியாதை கொடுக்க மாட்டான், வம்பு வளர்த்துருவான் அப்படின்னு நாங்க பயப்படுறோம் அல்லா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இன்னி மஅகுமா, நிச்சயமாக நான் உங்களுடன் உங்கள் இருவரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அல்லாஹு தஆலா. அதோட இருக்கிறானா, உங்கள் இருவரோடு நான் இருக்கிறேன் என்றால் எப்படி, அஸ்மஉ அரா, அல்லாஹ் அதை குறிச்சு அஸ்மஉ வ அரா, நான் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன் கேட்கிறேன். அப்ப நீங்க பயப்பட வேணாம், உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில என்ன நடக்குது, உங்க ரெண்டு பேரோட ஃபிரௌன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன், கேட்டுக் கொண்டிருக்கிறேன், அதனால அவர்கள் உங்கள் மீது கை நீட்டி விட முடியாது. புரியுதா இல்லையா? அப்ப இந்த ஹதீஸ் இந்த ஆயத்தை வச்சுதான் நம் உலமாக்கள், அதாவது எங்க அல்லாஹ் உடன் இருக்கிறான் என்று வருகிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய அந்த கேட்கும் ஆற்றல், அல்லாஹ்வுடைய அந்த பிடிக்கும் ஆற்றல், அல்லாஹ்வுடைய குதிரத் என்ற விளக்கத்தை சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது கூட அது அல்லாஹ்வுடைய சிபத் தான், அது அல்லாஹ்வுடைய சிபத். அப்ப அதுவும் ஹக்கீகத் தான், அதுவும் உண்மைதானே தவிர மாற்று அர்த்தத்தை சொல்லல. அப்ப அங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லும் பொழுது, அப்ப தஹஜ்ஜத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குதுன்னு அவங்க சொல்லும் பொழுது, இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ் இறங்குகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஏங்க அப்படி அர்த்தம் சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். இப்ப இவர் சொல்லக்கூடிய பதிலை வைத்துத்தான் அங்க வழிகேடு நிர்ணயிக்கப்படுகிறது. எப்படி வழிகேடு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த அஷாரியாக்களுடைய கூட்டம் நம்ம ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வரோம், அஷாரியா ஜஹமியா, இப்ப இவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் அரசின் மேல் உயர்ந்திருப்பதையே ஏற்றுக்கலையுங்க. யாரு? அஷாரியா ஜஹமியாக்கள் அல்லாஹு தஆலா அரசின் மீது உயர்ந்திருப்பதையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசின் மீது அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்று வரக்கூடிய அத்தனை வசனங்களையும், அல்லாஹ் வானத்திற்கு மேலே இருக்கிறான் என்று வரக்கூடிய அத்தனை வசனங்களையும் அல்லாஹ்வுடைய ஆட்சின்னு அர்த்தம் வைக்கிறாங்க. அரசின் மேலே அல்லாஹ்வுடைய ஆட்சி, அல்லாஹ் ஆட்சி செய்கிறார், வானத்தின் மேலே அல்லாஹ்வுடைய ஆட்சி இருக்கிறது என்று அர்த்தம் சொல்கிறார்கள். புரியுதா? அப்ப அப்படி சொல்றதுனால அவங்க என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் எல்லா இடத்திலையும் இருக்கிறான், அப்படின்னு கருத்து சொல்றதுனால. அப்ப அல்லாஹ் அரசில் இருந்து முதல் வானத்துக்கு இறங்குறான்னு சொன்னா அதனால அவங்களுக்கு இடிக்குது. எதனால இடிக்குது? அவங்களுடைய கொள்கைக்கு இந்த ஹதீஸ் மாற்றமா இருக்கு. ஏன் அவங்களுடைய கொள்கை என்ன? அல்லாஹ் அரசுக்கு மேல் உயர்ந்து இருக்கிறான் என்பதற்கு மாற்று அர்த்தம் சொல்லிடுறாங்க. அதாவது அரசுக்கு மேல் ஆட்சி செய்கிறான் சொல்லிட்டு அதனால இந்த ஹதீஸுக்கு மாற்று அர்த்தம் சொல்றாங்க. புரியுதா? சரி, இப்ப குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம், அதுல எந்த விதமான மாற்று அர்த்தங்களை நம்ம கற்பிக்க கூடாது அப்படின்னா அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்பவர்கள் அவங்க இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் வைக்கிறாங்க. எப்படி அர்த்தம் வைக்கிறாங்க? அந்த அஷாரியாக்கள் ஜஹமியாக்கள் சொன்ன மாதிரிதான் அர்த்தம் வைக்கிறாங்க. அதாவது ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க இவங்க. யாரு? இந்த குர்ஆன் ஹதீஸ் தௌஹீத்னு சொல்றாங்கல்ல, அவங்க ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க. ஒரு அர்த்தம் என்ன சொல்றாங்க? அது அவங்க சொல்ற மாதிரி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குதுன்னு எடுத்துக்கணுங்கிறாங்க. சரி, ரெண்டாவது அர்த்தம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் ரொம்ப பிஸியா இருக்கிறான், நம்ம பல வேலையில இருக்கிறோமா இல்லையா? அப்படி பல வேலையில இருக்கும் பொழுது ஒரு வேலைக்காக வேண்டி சில நேரங்களில் ஒரு நேரத்தை ஒதுக்குறோமா இல்லையா? அந்த மாதிரி பல நேரத்தில் பிஸியா இருக்கிற அல்லாவுக்கு அடியார்களுடைய துவாவை கேட்க முடியாம போயிடுது. அப்ப துவாவை கேட்கறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குறான். அப்படித்தான் இந்த ஹதீஸ் மொத்தமா விளைவிக்கணும் அப்படின்னு ரெண்டு கருத்து சொல்றாங்க. சரியா? சரி, இப்ப இந்த ரெண்டு கருத்தை நீங்க ஏன் சொல்லணும்? ஒரு ஹதீஸ எப்படி வருது வெளிப்படையில அப்படியே எடுத்துக்கணும். அதுக்கு நீங்க தகவல் செய்றீங்கன்னு சொன்னா அந்த தகவலுக்கு உண்டான நியாயத்தை சொல்லணும். இப்ப நம்மளும் தகவலே செய்ய மாட்டோம் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தகவல செய்ய மாட்டோம் சொல்லல, தகவல் எப்ப செய்வோம் அதற்கு நியாயம் இருக்க வேண்டும். என்ன நியாயம்? குர்ஆன்ல இருக்கணும், ஹதீஸ்ல இருக்கணும், சில பேருக்குரிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி நமக்கு அறிவிச்சிருக்கணும். அதுதான் நியாயம். நம்ம சொல்ற லாஜிக்கு நியாயமாவாது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தையோ ஹதீஸ்ல இருந்து ஒரு ஹதீஸையோ ஆதாரமா காட்டல. அவங்க என்ன லாஜிக் சொல்றாங்கன்னா, உலகம் ஃபுல்லா இரவும் பகலும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. அப்ப எங்கேயாவது ஒரு பகுதியில ராத்திரி இருந்துகிட்டு தான் இருக்கும், அதுல எங்கேயாவது ஒரு பகுதியில மூணுல ஒண்ணு கடைசி பகுதி இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் அரசுக்கு மேலே இல்லையா? எப்போதும் முதல் வானத்துல தான் இருக்கிறானா? அதனால இந்த ஹதீஸுக்கு மாற்று அர்த்தம் வைக்கணுங்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, இப்படி லாஜிக் இவ்வளவு டீப்பா திங்க் பண்ண சிந்தித்தவர்களால ஒரு சின்ன விஷயத்தை சிந்திக்க முடியாமல் போன. என்ன விஷயம்? அல்லாஹ்வை அவனது படைப்பினங்களுக்குள் இவர்கள் கொண்டு வந்து சிந்திக்கிறார்கள். யாரு? ரப்பை, அல்லாஹு தாலாவை படைத்த ஹாலிகை மஹ்லூக்குடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சிந்திக்கிறார்கள். இப்ப அல்லாஹு தாலா சூரியன் சந்திரனை படைத்தவன் அவன். சூரியன் சந்திரன் என்பது மஹ்லூக். அந்த மஹ்லூக்குடைய சுழற்சி என்பது மஹ்லூக்காக இருக்கக்கூடிய நமக்குத்தான் இரவு பகல் என்பது. யாருக்கு அல்ல? சூரியன் சந்திரனையே படைத்த காலிக்காகி அல்லாவுக்கு அல்ல. அப்படி இந்த ஹதீஸ்ல உள்ளபடி இதுதான் உங்க நம்பிக்கை அல்லாவின் மேல என்று வைத்தால், அப்ப அல்லாவுக்கு வயசை நீங்க எண்ணுவீங்க. அடுத்து அல்லாவுக்கு நீங்க அடுத்து என்ன செய்வீங்க? வயசை எண்ணுவீங்க. மகாதல்லா, ஏன் அவனை கொண்டு வந்து சூரிய சந்திரனுடைய சுழற்சிக்குள்ளார கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னு சொன்னா அப்ப இரவு பகல் மாறி மாறி வருவது, அதான் நாலு. அதுல இருந்தா மாசம், அதுல இருந்தா வருஷம், அதான் வயசு. அப்ப அல்லாஹ்வை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கி விடுகிறீர்கள். அப்ப சூரியன் சந்திரன் என்பது இது படைப்புகளுக்கு உள்ள நேர காலம், நாம் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் சொல்றானே தவிர, அல்லாஹ் இந்த நேரத்திலிருந்து அப்பாற்பட்டவன். எப்படி? இந்த காலம் நேரம் என்ற இந்த வரையறைக்கு அல்லாஹ் அப்பாற்பட்டவன். அதனால அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருவது என்பது இரவின் மூன்றாவது பகுதியில் அது அல்லாஹுவை புதிதானவனாகவோ அல்லது கால சுழற்சிக்கு உட்பட்டவனாகவோ ஆக்கிவிடாது. காரணம், அல்லாஹ் இவற்றையெல்லாம் படைத்த ஹாலி. அதனால அதே போல அல்லாஹ் அரசுக்கு மேலே உயர்ந்திருப்பதோடு அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருவது என்பது அவனுடைய தன்மைக்கு முரண்பட்டதல்ல. காரணம், அவனுடைய தன்மை படைப்புகளின் தன்மைக்கு ஒப்பானது கிடையாது. அப்ப படைப்புகளால் தான் இரண்டு மாறுபட்ட முரண்பட்ட சிபத்துகளை தன்னுக்குள் கொண்டிருக்க முடியாது. இப்ப அல்லாஹு தாலா ஒரே நேரத்தில் அவன் கோபக்காரனும் சகிப்புத்தன்மை உள்ளவனும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே நேரத்தில் கருணை காட்டக்கூடியவனும் தண்டிக்கக்கூடியவனும், படைப்புகளே இல்லாமல் இருந்த போதும் கூட படைப்பவன் என்ற சிபத்துக்கு அவன் தகுதியானவனாக இருந்தான். புரியுதா இல்லையா? அப்ப நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அதே போல படைப்புகளுடைய சிபத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய சிபத்துக்கும் படைப்புகளுடைய சிபத்துக்கும் வார்த்தையில்தான் அந்த ஒற்றுமை இருக்கும், தன்மையால் ஒற்றுமை இருக்காது. இப்ப பார்க்கிறான் என்று ஒருத்தரை பார்த்து நீங்க சொல்றீங்க, அல்லாஹ்வும் பார்க்கிறான்னு சொல்றீங்க. இப்ப பார்க்கிறான் வார்த்தை தான் ஒற்றுமை, ஒரே வார்த்தை. ஆனா அர்த்தம் கருத்து என்பது ரெண்டுக்கும் இடையில வேறு வேறு கருத்து. இவர் பார்ப்பது பலவீனமான பார்வை, கொஞ்ச தூரத்துக்கு தான் பார்க்க முடியும், அதுக்கு மேல போயிட்டா பார்க்க முடியாது, திரைக்கு பின்னாடி போனா பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய பார்வை அப்படியா? ஏழு வானங்களுக்கு மேலே இருந்து கொண்டு அந்த சராசரத்தில் நடக்கக்கூடிய அத்தனையும், அனைத்து திசைகளில் நடக்கக்கூடிய அத்தனை அசைவுகளையும் அமைதிகளையும், ஏன் படைப்பிடங்களுடைய கல்புக்குள் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் அவன் பார்க்கிறான் கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய சிபத்தை நம்ம இப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும். சரி, இப்ப வாங்க. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான், அவன் என்னை அவனுக்குள் நினைத்தால், அவனது நப்சுக்குள் நினைத்தால், நானும் அவனை எனது நப்சுக்குள் நினைக்கிறேன். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நப்சு என்ற சிபத்தை அவனுக்கு சொல்கிறான். அப்ப அந்த நப்சு என்ற சிபத்தை எப்படி கண்ணுங்கிற சிபத்தை படைப்புகளுடைய சிபத்தோடு ஒப்பிடலாமா? அல்லாஹ்வுக்கு கண் இருக்கா? கண் இருக்கு. அந்த கண்ணை படைப்புகளுடைய கண்ணோடு ஒப்பிடலாமா? ஒப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறதா இல்லையா? கை இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அப்ப அல்லாஹ்வுடைய அந்த கையை படைப்பினங்களுடைய கையோடு ஒப்பிடலாமா? ஒப்பிடக்கூடாது. அதற்கு விளக்கம் கூறலாமா? கூறப்படும். அதே போல அல்லாஹ் தனக்கு நப்சு என்று சொல்வதை படைப்புகளுடைய நப்சோடு நாம் ஒப்பிடக்கூடாது, அதை வைத்து நாம் கணிக்க கூடாது, அதற்கு நாம் விளக்கமும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அவனுக்கு நப்ஸ் இருக்கிறது என்று சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு நப்ஸ் இருக்கிறது. சரி, அப்ப இது பற்றிய விளக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்புகளில் யாருக்கும் கொடுக்கவில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய சுதர்சலாளர்களும் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சிபத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய ஹல்கை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், படைப்புகளை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், அல்லாஹ்வை பற்றி சிந்திக்காதீர்கள். அவன் எப்படி இருப்பான், அவனுடைய உள்ளமையை பற்றி, அவனுடைய அந்த தீப்பான சிபத்துகளை பற்றி நாம் சிந்திக்க கூடாது. அந்த அளவுக்கு அறிவு நமக்கு கொடுக்கப்படவில்லை. புரியுதா இல்லையா? அப்ப இதே இந்த நப்சுங்கிற வார்த்தையை அடிப்படையாக வைத்துத்தான் இதற்கு முன்னாடி ரெண்டு ஹதீஸுகளை நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதெல்லாம் பாதி பாதி சொல்லாதீங்க, பார்க்கலாம். புகழ்வது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் விருப்பமான ஒன்று கிடையாது, அல்லாஹ்வுடைய நப்சுக்குங்கிற வார்த்தை. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபக்காரன், ரோஷக்காரன், அதனாலதான் ஹரமான விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்திருக்கிறான், நப்சோட சம்பந்தப்பட்டது. அதே போல இரண்டாவது ஹதீஸ்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைப்பதற்கு முன்பே இன்னல்லாஹ கதப அலா நஃப்ஸிஹி, தனது நப்சின் மீது அல்லாஹ் விதித்துக் கொண்டான் கருணை காட்ட வேண்டும் என்பதை. அப்ப அந்த நப்சுங்கிற வார்த்தை அந்த ரெண்டு ஹதீஸ்ல. இதே போல குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டதையும் நம்ம பார்த்தோம், ஹதீஸுகள்ல நிறைய இருக்குது இந்த வார்த்தை. அப்ப இந்த ஹதீஸ் ஹதீஸ் குதுசி, அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். குர்ஆனுடைய வசனம் ஓதி காட்டும் ஞாபகம் இருக்கா? இமாம் புகாரி சொன்னார், ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்ட பேசும்போது தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அலமு மா ஃபீ நஃப்ஸி, அல்லாஹ்வே எனது நப்சுக்குள் இருப்பதை நீ அறிவாய், உனது நப்சில் இருப்பதை நான் அறிய மாட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய சிபத்தில் உள்ள ஒரு சிபத் அது. அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த அடியான் அவனை அவனது நப்சுக்குள் நினைத்தால் நானும் என்னை எனது நப்சுக்குள் நினைப்பேன். அடுத்து மூன்றாவது வாக்கியம், வஇன் ذَكَرَنِي فِي مَلَئٍ ذَكَرْتُهُ فِي مَلَئٍ خَيْرٍ مِنْهُ, அவன் என்னை ஒரு கூட்டத்திலே நினைவு கூர்ந்தால் அவர்களை விட சிறந்த கூட்டத்திலே நான் அவனை நினைவு கூறுவேன். அப்ப சிறந்த கூட்டம் என்று சொன்னால் வானவர்களுடைய கூட்டம். இப்ப மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில நிறைய கருத்து வேற்றுமைகள், அதாவது மனிதர்கள் சிறந்தவர்களா மலக்குகள் சிறந்தவர்களா என்று ஒரு நீண்ட சர்ச்சை செய்வார்கள். இப்ப நம்ம அந்த சர்ச்சைக்குள்ளார போக வேண்டும். மலக்குகளை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா இபாதுல் முக்ரமூன், அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட அடியார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். எப்படி? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறுசி, லா யஸூனல்லாஹ மா அமரஹு வலா யஸ்பிகூன லஹு பில் கவுல், அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னாடி முந்தியும் அவங்க செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தடையை மீறவும் மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மக்கள் அவங்க. ஆனா அப்படி இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மனித படைப்பில் சிலரை அந்த வானவர்களை விட பொதுவாக சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். எப்படி? நபிமார்களை. அதே போல அந்த நபிமார்களுடைய அந்த வாழ்க்கையை ஒத்து அதே போல பின்பற்றிய சித்தீக் என்பவர்களை, ஷஹீத் என்பவர்களை, சாலிஹ் என்பவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பித்து வைத்திருக்கிறான். பொதுவா மனிதர்கள் சிறந்தவர்களா, மலக்குகள் சிறந்தவர்களானா மலக்குகள் சிறந்தவங்க. ஏன்? மனிதர்கள் பாவம் செய்வாங்க, மலக்குகள் பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த மனிதர்களில் நபிமார்கள் என்று வரும்போது, சித்தீக்குகள் என்று வரும்பொழுது, சுஹதா சாலிஹீன் என்று வரும்பொழுது அவர்கள் மலக்குகளை விட அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். ஏன்னா மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தீமை செய்யக்கூடிய உணர்ச்சி கிடையாது. அந்த உணர்ச்சி இருந்து அதை கட்டுப்படுத்தினார்கள் என்றால் அப்ப அல்லாஹ் அதனாலதான் மலக்குகளுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கல, மனிதர்களுக்கு சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். அப்ப அடுத்து இந்த இடத்துல கவனிங்க, வயின் தகர்ரப இலைய பிஷிபிரின், அந்த அடியான் என்னிடத்திலே ஒரு ஜான் நெருங்கி வந்தால் ஒரு முழம் நெருங்கி வருவேன், அவன் ஒரு முழம் நெருங்கி வந்தால் நான் ஒரு கதம் நெருங்கி வருவேன், அவன் இடத்திலே நடந்து வந்தால் ஓடி வருவேன். இப்ப இந்த மொத்தமா இந்த நாலு விஷயங்களும் சேர்ந்து, அல்லது இந்த மூணு, அவன் ஒரு ஜான் வந்தால் ஒரு முழம், அவன் ஒரு முழம் வந்தால் நான் ஒரு கஜம், அவன் நடந்து வந்தால் ஓடி வருவேன், இது அல்லாஹு தஆலா அவனது அடியானோடு நெருங்கி வருவதை குறிக்கிறது. அப்ப அடியான் எவ்வளவு நெருங்குகிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருங்கி வருகிறான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் நெருங்கி வருவது என்பது அது உண்மையா அல்லாஹ் நெருங்கி வரும். எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அரசிலே அவன் உயர்ந்திருப்பதோடு அந்த அடியானுக்கு நெருக்கமாகவும் இருக்கிறான். புரியுதா? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேளுங்கள், அக்ரபு மா யகூனு அல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித். அடியான் தனது ரப்பிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் அவன் சுஜூதிலே இருக்கக்கூடிய நேரம். இப்ப இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றது பாருங்க. அப்ப அடியான் எப்போது அல்லாஹ்விடத்திலே எந்த அளவு அவன் நெருக்கத்தை அதிகமாக்குகிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அவனுக்கு அதிகமாகிறது. அப்ப இந்த நெருக்கம் என்பது, அல்லாஹ்வோடு நெருங்குவது என்பது, இது அமல்களை கொண்டு ஏற்படும். ஃபர்லான அமல்களை பேணுவதை கொண்டு, நபிலான அமல்களை பேணுவதை கொண்டு, அல்லாஹ் விரும்பிய வணக்க வழிபாடுகளை செய்வது கொண்டு, அதே போன்று நம்முடைய இந்த கல்வால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அக்கல் என்ற இந்த அறிவால் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை, அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்துகளை, பண்புகளை நாம் அறிந்து கொள்ளும் போது இந்த நெருக்கம் ஏற்படுகிறது. அப்ப எந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஏற்படுகிறதோ அதை விட அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருங்கி வருகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நெருங்கி வரான்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, சில பேருக்கு சந்தேகம் வரும். அதுக்கு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இப்படி பதில் சொல்றாங்க, அப்ப அல்லாஹ் நெருங்கி வர்றான்னு சொன்னா, இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், அல்லாஹ் இறங்கி அரசிலிருந்து இறங்கி நம்ம பக்கத்துல வந்துட்டானா, இப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது. எப்படி உதாரணம்? இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்குரிய உதாரணத்தை அவன் மிக அறிந்தவன், புரியறதுக்காக வேண்டி சொல்றாங்க. பாருங்க, இப்ப ஒருத்தர் மக்காவை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப பொதுவா நம்ம சொல்லும் பொழுது மக்கா பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒருத்தர் கன்னியாகுமரியில இருந்து மெட்ராஸுக்கு வர்றாரு, மெட்ராஸ் இப்ப பக்கத்துல வந்துருச்சுங்கிறாரு. மெட்ராஸ் பக்கத்துல வந்துச்சா? மெட்ராஸ் அது இருக்கிற இடத்துலதான் இருக்குது. இவரு மெட்ராஸுக்கு பக்கத்துல வந்துட்டார், சரியா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் அரசுக்கு மேலே உயர்ந்திருக்கிறார். இந்த அடியான் அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே முன்னேற இந்த அடியான் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். இவன் எவ்வளவு நெருங்குறானோ அதை விட அல்லாஹ் நெருங்குறான்னு சொன்னா, அந்த அளவுக்கு இவனுக்கு அருள் புரிந்து அவனை தன் பக்கம் அவன் நெருக்கமாக்கிக் கொள்கிறான். அப்ப சரி, நம்ம நெருங்குறோம்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அப்ப நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு உள்ளத்திலே பரிசுத்தம் அடைகிறதோ, எந்த அளவுக்கு இஹ்லாஸ் பரிசுத்தம் அடைகிறதோ, உலகத்தினுடைய அந்த முஹப்பத்திலிருந்து, ஹராமாக்கப்பட்ட மன இச்சையிலிருந்து, பேராசையிலிருந்து எந்த அளவுக்கு உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறோமோ சுத்தப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமது நஃப்ஸானது அல் மலவுல் ஆலாவிற்கு செல்கிறது, அல்லாஹ்வுடைய அரிசு வரை உயர்ந்து செல்கிறது. இப்ப நம்ம தொழுகையில அதாவது இரவுல பாடத்துல படிக்கும் பொழுது ஒரு நஃப்ஸ் தூங்குனா, ஒழுவோட தூங்குனா அந்த நஃப்ஸ் அல்லாஹ்விற்கு முன்னால் சஜ்தா செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. ஒழுவு இல்லைன்னு சொன்னா அந்த அனுமதி கிடையாது. அதே போல ஒரு மனிதர் இறந்துட்டார், அவருடைய உயிர் கொண்டு போகப்படுகிறது. எங்க எது வரைக்கும் கொண்டு போகப்படுது? அல்லாஹ்வுடைய அந்த ஒவ்வொரு வானங்களா அவருக்கு திறக்கப்பட்டு கொண்டு போகப்படுது. கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், உயர்ந்த அடியான் சிறந்த அடியான், இவனை கொண்டு போய் அல் மலவுல் அலியில் வைங்க, இப்ப இவனுடைய ரூஹை இவனுடைய உடல்ல கொண்டு போய் சேருங்க, கேள்வி கேட்கப்படுகிறது. இதே இது பாவியாக இருந்தால் இவனுடைய ரூஹு கொண்டு போகும்போதே நாத்தம் பிடிச்ச ரூஹு, ரொம்ப அசிங்கமான நாத்தம் வருதுன்னு சொல்லி மலக்குகள் சபிக்கிறார்கள். கடைசியில வானத்து வரைக்கும் கொண்டு போய் கூட அங்கே வானத்தின் கதவுகள் திறக்கப்படாமல் அப்படியே அவனை தூக்கி பூமியில கடாசப்படுது, தூக்கி எறியப்படுகிறது. கடுமையான வேதனைக்கு அவன் ஆளாகிறான். அப்ப இந்த நஃப்ஸ் இந்த நன்மைகளை கொண்டு பரிசுத்த தன்மையை கொண்டு உயர்ந்து கொண்டே செல்லும் பொழுது சைத்தானின் ஊசலாட்டங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு கெட்ட குணங்களை விட்டு தன்னை பரிசுத்தப்படுத்தி உயர்ந்த அல்லாவுக்கு பிடித்தமான குணங்களை இந்த கல்புல நஃப்ஸ்ல ஏத்த 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 இந்த அடியான் அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமாயிடும். அப்ப எப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, நீங்கள் அல்லாஹுவை தொழுவது நீங்கள் அவனை பார்ப்பது போன்று, நீங்கள் அவனை பார்ப்பது போன்று. அந்த உணர்வு ஏற்படும் இந்த சிபத்திலே நாம் முயற்சி செய்தார், புரியுதா இல்லையா? அப்ப இந்த ஹதீஸில் இருந்து அல்லாஹ்வுடைய பல சிபத்துகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுல ஒரு சிபத்து என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியானோடு இருக்கிறான், அவனுடைய அடியானோடு இருக்கிறான். அப்ப அடியானோடு இருப்பது என்பதில் அந்த அடியார்கள் மிக நல்லவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் உடன் இருப்பது என்பது அது கொஞ்சம் விசேஷமான தன்மைகளோடு அந்த அடியானுக்கு சிறப்பு செய்கிறான், கண்ணியம் செய்கிறான், அவனுக்கு உதவி செய்கிறான், அவனுக்கு அருள் புரிகிறான், அவனை பாதுகாக்கிறான். இன்னொரு உடன் இருத்தல் என்பது அது பொதுவான உடன் இருத்தல், அது எல்லா படைப்புகளோடையும் அல்லாஹ் இருக்கிறான். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் நினைவு கூறும் போது அவனை பற்றி உயர்வாக நாம் பேசும்போது அல்லாஹும் அவனுடைய நஃப்ஸிலே நம்மை பற்றி பேசுகிறான் என்று அவனுடைய நஃப்ஸை பற்றிய அவன் தனக்குள் பேசுவதை பற்றி அவனுடைய சிபத்தையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே போல சபைகளிலே நாம் பேசும் பொழுது சிறந்த சபைகளிலே அல்லாஹ் நம்மை பற்றி பேசுகிறான், பேசுகிறான்னா பேசுறானா, புரியுதா? அதாவது கருணை காட்டுகிறான், நன்மை தருகிறான் என்று அர்த்தம் வைக்கக்கூடாது. அல்லாஹ் பேசுகிறான் என்றால் மலக்குகளிடத்தில் சொல்கிறான் என்றால் சொல்கிறான். எப்படி உதாரணமா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அடி அல்லாஹ் ஒருவனை நேசித்து விட்டால் ஜிப்ரயீலை அழைக்கிறான், ஜிப்ரயீல் வாருங்கள், யா அல்லாஹ் லப்பைக், ஜிப்ரயீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் லப்பைக்னு சொன்னான். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரயீல் உனக்கு தெரியுமா இன்னாரின் மகன் இன்னாரை நான் நேசிக்கிறேன், எனவே நீயும் நேசிக்க வேண்டும். ஜிப்ரயீல் அல்லாஹ் நானும் நேசித்து விட்டேன். அடுத்து என்ன போய் சொல்லுங்க, ஒவ்வொரு வானத்திலையும் மலக்குகளுக்கு போய் சொல்லுங்க, ஜிப்ரயீல் இறங்கி வர்றாரு வானத்தில், மலக்குகளே கேளுங்கள், இன்னாரின் மகன் இன்னாரை அல்லாஹ் நேசித்தான், நானும் அவரை நேசிக்கிறேன், நீங்களும் அவரை நேசிக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் என்ன? அல்லாஹ் பேசுறான். அதே போல ஒரு சபையிலிருந்து மலக்குகள் களைஞ்சு அல்லாட்ட போறாங்க, அல்லாஹ் கேட்கிற அவனுக்கு தெரியும் டூட்டி முடிச்சு எங்கிருந்து வர்றாங்கன்னு சொல்லி அவனுக்கு தெரியும், கரெக்டா இல்ல அவனுக்கு தெரியாதுதான். மண்ணடியில லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்ல 102 211 தாரசுதால பயார் முடிச்சு போறாங்கன்னு சொல்லி அல்லாவுக்கு தெரியும், அல்லாஹ் எங்க இருந்து வரீங்க அப்படின்னு பயந்து போய் அல்லாஹ் ஒரு இடத்துக்கு போனோம், உன்னை பத்தி பேசிட்டு அப்படியா, என்ன பேசினார்கள், உன்னை பற்றி பேசினார்கள், என்னை பார்த்தார்களா, பார்க்கவே இல்லை, என்னை பார்த்தால் ஈமானால் அதிகரித்து விடுவார்கள், எதை ஆசை வைத்தார்கள், சொர்க்கத்தை ஆசை வைத்தார்கள், பார்த்திருக்கிறார்களா, பார்க்கவில்லை, பார்த்தால் அவ்வளவுதான் அல்லாஹ், எதை பயந்தார்கள், நரகத்தை பற்றி பயந்தார்கள், பார்த்திருக்கிறார்களா, பார்க்கவில்லை, பார்த்தால் அதிலிருந்து அவ்வளவு பயந்து ஓடுவார்கள், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நான் அவர்களை மன்னித்து விட்டேன், அவர்கள் ஆசை வைத்ததை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன், அவர்கள் பயந்ததிலிருந்து அவர்களை பாதுகாத்து விட்டேன். எப்படிப்பட்ட கருணை பாருங்கள். அப்ப அல்லாஹ் பேசுகிறான், நினைவு கூறுகிறான் என்றால் பேசுகிறான், நினைவு கூறுகிறான் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய எண்ணத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய நடத்தையை பற்றி நாம் எப்படி எண்ணுகிறோமோ அப்படி அல்லாஹ் நடக்கிறான். அதாவது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் நல்லெண்ணம் வைக்கும் போது அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று ஹைரான எண்ணங்கள் வைக்கும் போது அல்லாஹ் ஹைரை கொடுக்கிறான். ஒரு அடியான் ஷர்ரான எண்ணத்தை வைத்தால் அந்த ஷர்ரையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு செய்து விடுகிறான். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் சம்பந்தப்பட்டவை. இவற்றை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமது ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹோடு நமது ஈமான் ஆழமாக இருக்கும், அந்த தொடர்பு உறுதியாக இருக்கும். இந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளிலே மாற்றம் செய்தாலோ மறுத்தாலோ அல்லது வேறு ஏதாவது அர்த்தங்களை கூறினாலோ அப்பொழுது அங்கு ஈமானிலே பலவீனம் ஏற்படும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை அவனது படைப்புகளுடைய சிஃபத்தோடு ஒப்பிட்ட ஒரு குற்றத்திற்கும் பாவத்திற்கும் ஆளாகிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நிறைவான உறுதியான பரிசுத்தமான பாதுகாக்கப்பட்ட ஈமானை தந்தல்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.